ஓம் சாந்தி. December 12, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற கல்வியை கற்பதன் மூலம் ஓர் எல்லையற்ற வருமானம் சம்பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தொடர்ந்தும் நன்றாக கற்பதுடன் உங்கள் கல்வியுடனான இந்த இணைப்பு துண்டிக்கப்படுவதை ஒரு பொழுதும் அனுமதிக்க வேண்டாம். கேள்வி: விநாச நேரத்தில் அன்பற்ற புத்தியுடையவர்கள் உங்களுடைய எந்த விஷயங்களை பார்த்து நகைக்கின்றார்கள்? பதில்: விநாச நேரத்தில் மிகவும் அன்பித்து விட்டது என்று நீங்கள் அவர்களிடம் கூறும் பொழுது அவர்கள் உங்களை பார்த்து நகைக்கின்றார்கள். தந்தை தொடர்ந்தும் இங்கு இருக்க மாட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை தூய்மையாக்குவது தந்தையின் கடமையாகும். நீங்கள் தூய்மையாகியதும் இப்பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் உருவாகும். உங்கள் முன்னிலையில் உள்ள யுத்தம் விநாசத்திற்கானதாகும். நீங்கள் தேவர்களாக இருக்கும் பொழுது உங்களால் இந்த தீய கலியுக உலகிற்குள் பிரவேசிக்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் முற்றிலும் விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள் என்பதையும், இராவணனாகிய மாயை உங்களை விவேகமற்றவர்கள் ஆக்கினாள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதால் தந்தை நிச்சயமாக இங்கு வர வேண்டும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவின் மூலம் படைப்பும், விஷ்ணுவின் மூலம் பராமரிப்பும், சங்கரரின் மூலம் விநாசமும் என்று எழுதப்பட்டுள்ள திரிமூர்த்தி படத்தின் படம் மூன்று தேவர்கள் படம் உள்ளது. ஏனெனில் தந்தை கரண் கராவன்கார் ஆவார். அவர் ஒருவரே செய்பவரும் மற்றோரை செய்ய தூண்டுபவரும் ஆவார். ஆகவே முதலில் யாருடைய பெயரை போட வேண்டும்? செய்பவரின் பெயரை. அவர் யார் மூலமாக செயற்படுகின்றாரோ அவர் பெயரின் முன்னால் வர வேண்டும். இதனாலேயே அவர் கரண் கராவன்கார் என்று அழைக்கப்படுகின்றார். பிரம்மாவின் மூலமாக அவர் புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்ற எங்கள் புதிய உலகமானது தேவ உலகம் என்று அழைக்கப்படுகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் மட்டுமே தேவர்கள் இருக்கிறார்கள். வேறு எவரையும் தேவர்கள் என்று அழைக்க முடியாது. அங்கு சாதாரண மனிதர்கள் இருப்பதில்லை. அங்கு தேவ தர்மம் மாத்திரமே அல்லாது வேறு சமயங்கள் எவையும் கிடையாது. உண்மையில் நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்பது இப்பொழுது உங்கள் உள்ளுணர்வில் உள்ளது. அதற்கான அடையாளங்களும் உள்ளன. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த அடையாளங்களை கொண்டிருந்தார்கள். எங்கள் ராஜ்யத்தை நாங்கள் ஆட்சி செய்த பொழுது அங்கு வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. ஆனால் தற்பொழுதோ மற்ற அனைத்து சமயங்கள் இருந்த போதிலும் தேவ தர்மம் இல்லை. கீதையில் பல நல்ல வார்த்தைகள் உள்ளன. ஆனால் மக்கள் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், விநாச நேரத்தில் அன்பற்ற புத்தி உள்ளவர்களும் அன்பான புத்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். விநாசம் இவ்வேளையில் நடைபெற வேண்டும். தந்தை மாற்றம் நடைபெறுகின்ற சங்கமிகத்தில் வருகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு பிரதி பலனாக அனைத்தையும் புதிதாக கொடுக்கின்றார். அவர் பொற்கொள்ளரும், சலவை செய்பவரும், வியாபாரியும் ஆவார். மிக சில குழந்தைகளே தந்தையுடன் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். இந்த வியாபாரத்தில் அதிக அளவு லாபம் ஈட்டப்பட உள்ளது. கற்பதன் மூலம் அதிக அளவு வருமானம் ஈட்ட முடியும். ஒரு கூற்று உள்ளது, ஞானம் வருமானத்திற்கான மூலாதாரம். அது பிறவி பிறவியாக நீடிக்கும் ஒரு வருமானமாகும். ஆகவே நீங்கள் இந்த ஞானத்தை மிக நன்றாக கற்க வேண்டும். நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற ஞானம் மிகவும் இலகுவானதாகும். நீங்கள் அனைத்தையும் கேட்டு அதை 7 நாட்களுக்கு புரிந்து கொண்ட பின்னர் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லலாம். தொடர்ந்தும் உங்களுக்கு இக்கல்வி அனுப்பப்படும். நீங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு முரளியையும் பெறுவதால் ஒரு பொழுதும் உங்கள் கற்றலின் இணைப்பு துண்டிக்கப்படுவதில்லை. இந்த இணைப்பு பரமாத்மாவுடன் ஆத்மாக்களுக்குரிய இணைப்பாகும். விநாச நேரத்தில் தங்கள் புத்திகளில் அன்பற்றவர்கள் அழிக்கப்படுவதுடன், ஆனால் தங்களின் புத்திகளில் அன்பு உள்ளவர்கள் வெற்றி அடைகிறார்கள் என்னும் கூற்று கீதையில் உள்ளது. தற்சமயம் மனிதர்கள் அனைவரும் தொடர்ந்தும் ஒருவர் மற்றவருக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்களுக்கு உள்ளதை போன்று அதிக அளவு விகாரமோ அல்லது கோபமோ எவருக்கும் இருப்பதில்லை. திரௌபதி கடவுளை வருந்தி அழைத்தது நினைவு கூறப்பட்டு வருகிறது. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இவையே கடவுளின் வாசகங்களாகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, விகாரத்தில் ஈடுபட வேண்டாம். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றேன். உங்கள் தந்தையான என்னை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது விநாச வேளையாகும். ஆகவே எவரும் எவர் கூறுவதையும் கேட்பதில்லை. ஆனால் அனைவரும் தொடர்ந்து ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுகிறார்கள். நீங்கள் அமைதியாக இருக்குமாறு அவர்களுக்கு எவ்வளவுதான் கூறினாலும் அவர்கள் அமைதியாக இருப்பதில்லை. அவர்கள் தமது குழந்தைகளையும் பிரிந்து யுத்தத்திற்கு செல்கிறார்கள். தொடர்ந்தும் பலர் இறக்கின்றார்கள். மனிதர்களுக்கு பெருமதி கிடையாது. எந்த பெருமதியும் எந்த புகழும் தேவர்களுக்கே உரியதாகும். நீங்கள் அவர்களைப் போன்று ஆகுவதற்கு இப்பொழுது முயற்சி செய்கிறீர்கள். உண்மையில் தேவர்களின் புகழை விடவும் உங்கள் புகழ் மிகவும் மகத்தானதாகும். அத்தகையதோர் மேன்மையான கல்வியை இப்பொழுது தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். தங்களின் பல பிரிவிகளின் இறுதியில் இருப்பவர்களும் முற்றிலும் தமோப்பிரதானம் ஆகிவிட்டவர்களுமே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் நான் எப்பொழுதும் சதோப்பிரதானமாகவே இருக்கின்றேன். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களின் மிகவும் பணிவுள்ள சேவகனாக வந்திருக்கின்றேன். இதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் மிகவும் அழுக்காகவும் அவலட்சணமாகவும் ஆகியுள்ளீர்கள். தந்தை மாத்திரமே உங்களை சுத்தமாகவும் அழகாகவும் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். கடவுள் இங்கு அமர்ந்து மனிதர்களாகிய உங்களுக்கு கற்பித்து உங்களை மிகவும் மேன்மையாக்குகின்றார். தந்தையே கூறுகின்றார், நான் உங்களுடைய பல பிரிவிகளின் இறுதியில் வந்து உங்கள் அனைவரையும் முழுமையாக தமோப்பிரதானிலிருந்து சதோப்பிரதானம் ஆக்குகின்றேன். நான் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றேன். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை சொர்க்கவாசிகள் ஆக்கினேன். நீங்கள் எப்படி நரகவாசிகள் ஆகினீர்கள்? உங்களை இவ்வாறு ஆக்கியது யார்? விநாசத்தின் போது அன்பற்ற புத்தி உள்ளவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்றும், விநாசத்தின் போது அன்பான புத்தி உள்ளவர்கள் வெற்றியீட்டுகிறார்கள் என்றும் ஒரு கூற்று உள்ளது. உங்கள் புத்தி அன்பை கொண்டிருக்கும் அளவிற்கு, அதாவது நீங்கள் எந்த அளவிற்கு ஆழமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். இதுவே அந்த யுத்த களமாகும். கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள யுத்தம் எது என்பது எவருக்கும் தெரியாததால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மத்தியிலான யுத்தம் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். கௌரவ சமுதாயமும் பாண்டவ சமுதாயமும் உள்ளன. ஆனால் அவர்கள் மத்தியில் யுத்தம் எதுவும் கிடையாது. தந்தையை அறிந்தவர்களும் தந்தை மீது அன்பான புத்திகளை கொண்டவர்களுமே பாண்டவர்கள் ஆவார்கள். தங்கள் தந்தை மீது அன்பற்ற புத்தி உள்ளவர்களே கௌரவர்கள் ஆவார்கள். இந்த வார்த்தைகள் மிகவும் சிறந்தவையும் புரிந்து கொள்வதற்கு பெருமதியானவையும் ஆகும். இப்பொழுது சங்கமயுகமாகும். இப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு உங்கள் புத்திகளை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது உலகம் அதிக அளவு வளர்ந்துள்ளது. சத்தியுகத்தில் மிக சொற்ப மனிதர்களே இருப்பார்கள். விருட்சம் முதலில் சிறியதாக இருந்து பின்னர் அந்த விருட்சம் பெரியதாக வளர்கிறது. இதுவே மனித உலகின் தலைகீழ் விருட்சம் என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. அது கல்ப விருட்சம் எனவும் அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த விருட்சத்தின் ஞானம் இருப்பது அவசியமாகும். மற்ற அனைத்து விருட்சத்தின் ஞானம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானது. விரைவிலேயே நீங்கள் அதை பற்றி பேச முடியும். இந்த விருட்சத்தின் ஞானமும் இலகுவானதாகும். எவ்வாறாயினும் இந்த விருட்சமே மனித விருட்சமாகும். தங்கள் சொந்த விருட்சத்தின் ஞானம் மனிதர்களுக்கு இல்லை. கடவுளே படைப்பவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அவர் நிச்சயமாக உயிர் வாழ்பவராவார். தந்தையே சத்தியமும் உயிர் வாழ்பவரும் ஞானக்கடலும் ஆவார். அவர் எந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றார் என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. உயிர் வாழ்பவர்களாகிய தந்தையே விதையாவார். படைப்புகள் அனைத்தும் அவரால் படைக்கப்படுகின்றன. தங்கள் சொந்த விருட்சத்தை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு மற்ற விருட்சங்களை பற்றி மிக நன்றாக தெரியும் என தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். அந்த விருட்சங்களின் விதைகள் உயிருடன் இருந்திருந்தால் அவை உங்களுக்கு தங்களை பற்றி கூறும், ஆனால் அவை உயிரற்ற விருட்சங்களாகும். படைப்பவரினதும் படைப்பினதும் ரகசியங்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவரே சத்தியமும் உயிர் வாழ்பவரும் ஞானக்கடலும் ஆவார். அவர் உயிர் வாழ்பவரின்னும் காரணத்தினால் அவரால் உங்களுடன் பேச இயலும். மனித சரீரம் மிகவும் பெருமதி மிக்கது எனவும் அதன் பெருமதியை வார்த்தைகளில் போடுவது சாத்தியம் அல்ல எனவும் கூறப்பட்டுள்ளது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து இந்த விஷயங்களை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ரூப் பசந்த், அதாவது ஞான ரத்தினங்களை பொழிபவரான ஒரு யோகி சுரூபம் ஆகுவீர்கள். தந்தையே ஞானக்கடலாவார். நீங்கள் அவரிடமிருந்து இந்த ரத்தினங்களை பெறுகின்றீர்கள். இந்த ரத்தினங்களே ஞான ரத்தினங்கள். இந்த ரத்தினங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மற்ற ரத்தினங்களை நீங்கள் ஏராளமாக பெறுகின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் எவ்வளவு ரத்தினங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட மாளிகைகளில் வசிக்கின்றார்கள். அதன் பெயரே ஸ்வர்கம். நீங்கள் அதன் அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஓர் ஏழை திடீரென்று ஓர் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்லும் பொழுது அவருக்கு பித்து பிடிக்கிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுவதால் மாயை உங்களுக்கு அதிகளவு எதிர்ப்பை ஏற்படுத்துகின்றாள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது எவ்வாறு மாயை மிகவும் சிறந்த குழந்தைகளை கூட விழுங்குகின்றாள் என்பதை பார்ப்பீர்கள். அவள் அவர்களை முற்றிலுமாக விழுங்குகின்றாள். எவ்வாறு பாம்புகள் தவளைகளை பிடிக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெரிய முதலை யானையை முழுமையாக உண்டு விடுவதைப் போன்று பாம்பும் முழு தவளையையும் விழுங்கி விடுகிறது. மாயையும் அவ்வாறானவளே. அவள் குழந்தைகளை உயிருடன் பிடித்து அவர்களை முழுமையாக முடித்து விடுவதால் அவர்கள் ஒரு பொழுதுமே தந்தையின் பெயரை மீண்டும் குறிப்பிடுவதே இல்லை. உங்களிடம் மிக குறைவான யோக சக்தியே உள்ளது. அனைத்தும் யோக சக்தியிலேயே தங்கியுள்ளன. பாம்பு தவளையை விழுங்குவதைப் போன்று குழந்தைகளாகிய நீங்கள் முழு ராஜ்யத்தையும் விழுங்குகின்றீர்கள். ஒரு வினாடிக்குள் முழு உலக ராஜ்யத்தையும் உங்களால் பெற முடியும். தந்தை உங்களுக்கு பின்பற்றுவதை பல்வேறு இலகு வழிகளை கொடுக்கின்றார். உங்களிடம் எந்த ஆயுதங்களும் கிடையாது. ஞானம் யோகம் என்னும் ஆயுதங்கள் மூலம் தந்தை உங்களை அலங்கரிக்கின்றார். அதனாலேயே தேவர்கள் பௌதீக ஆயுதங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் முன்னர் இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது என்னவாக ஆகியுள்ளோம் என்று பாருங்கள். நீங்கள் விரும்பியதை கூறுங்கள். அவ்வாறே நாங்கள் இருந்தோம் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் மனிதர்களாக இருந்தாலும் உங்களுக்கு சில நற்குணங்களும் குறைபாடுகளும் உள்ளன. தேவர்களுக்கு மட்டுமே தெய்வீக குணங்கள் உள்ளன. இதனாலேயே மக்கள் அவர்களின் விக்கிரகங்களின் முன்னால் புகழ் பாடுகிறார்கள். நீங்கள் நற்குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்களும் முழுமையாக விகாரமற்றவர்களும் ஆகுவீர்கள். ஆனால் நாங்கள் முழுமையாகவே நற்குணமற்றவர்கள். எங்களிடம் முற்றிலும் நற்குணம் கிடையாது. தற்பொழுது முழு உலகின் ஜனத்தொகையினருக்கும் முற்றிலும் நற்குணம் கிடையாது. ஒரு தெய்வீக குணமேனும் உள்ள எவரும் கிடையாது என்பதே அதன் அர்த்தமாகும். தெய்வீக குணங்களை கற்பிப்பவராகிய தந்தையை அவர்களுக்கு தெரியாததால் விநாச நேரத்தில் அன்பற்ற புத்திகளை கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். புதிய உலகம் உருவாக்கப்பட்டு பழைய உலகம் அழிக்கப்படுகின்ற சங்கமயுகத்தின் போது விநாசம் இடம்பெற வேண்டும். இதுவே விநாச காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே இறுதி விநாசமாகும். பின்னர் அரை கல்பத்திற்கு யுத்தங்கள் இருக்காது. அம்மக்களுக்கு எதுவும் தெரியாது. விநாச நேரத்தில் அன்பற்ற புத்தியுடையவர்கள் இருக்கும் வரையில் நிச்சயமாக பழைய உலகின் விநாசமும் இடம்பெற்று கொண்டிருக்கும். இப்பழைய உலகில் பல்வேறு அனர்த்தனங்கள் இடம்பெறுகின்றன. மக்கள் தொடர்ந்தும் மரணிக்கிறார்கள். தந்தை உங்களுக்கு நிகழ்கால உலக நிலையை கூறுகின்றார். பாரதத்தின் இன்றைய நிலைக்கும் பாரதத்தின் நாளைய நிலைக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. இன்றைய நிலை எவ்வாறு உள்ளது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் நாளையோ நீங்கள் எங்கு இருப்பீர்கள்? ஆரம்பத்தில் புதிய உலகம் மிகவும் சிறியதாக இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அங்குள்ள மாளிகைகளில் பல வைரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்டுள்ளன. பக்தி மார்க்கத்தில் உள்ள உங்கள் ஆலயங்களும் குறைந்தன அல்ல. சோமநாதருக்கு ஓர் ஆலயம் மட்டும் இருக்காது. ஒருவர் மாதிரிக்காக ஓர் ஆலயத்தை கட்டியிருப்பார். பின்னர் மற்றவர்கள் அதை பார்த்து மேலும் பல ஆலயங்களை கட்டுவார்கள். சோம்நாத் ஆலயத்திலிருந்து அதிக அளவு கொள்ளையிடப்பட்டன. பின்னர் அவர்கள் அமர்ந்து தங்கள் சொந்த ஞாபகார்த்தங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் சுவர்களில் இரத்தினங்களை பதித்தார்கள். அந்த இரத்தினங்கள் என்ன பெருமதியை கொண்டிருந்திருக்கும்? ஒரு சிறு வைரத்திற்கு கூட இப்பொழுது அதிக பெருமதி உள்ளது. பாபா வைர வியாபாரியாக இருந்த பொழுது வைரத்தின் ஒரு ராட்டி கூட, அதாவது 11 ராட்டிகள் ஒரு கிராம் ஆகும், 90 ரூபாய்கள் பெருமதி உடையது. அது இப்பொழுது ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பெருமதியாக உள்ளது. இப்பொழுது ஒரு வைரத்தை காண்பதே கஷ்டமாக உள்ளது. அவற்றின் பெருமதி அதிகமாக அதிகரித்து விட்டது. தற்பொழுது வெளிநாடுகளில் அதிகளவு செல்வம் உள்ளது. சத்தியுகத்துடன் ஒப்பிட்டால் வெளிநாடுகளில் உள்ள தற்போதைய செல்வம் அனைத்தும் எதுவுமே இல்லை. தந்தை கூறுகின்றார், இந்த விநாச நேரத்தில் இப்பொழுது அவர்கள் அனைவருக்கும் அன்பற்ற புத்திகள் உள்ளன. விநாச நேரத்தில் அண்மையில் உள்ளது என்ன நீங்கள் மக்களுக்கு கூறும் பொழுது உங்களை பார்த்து அவர்கள் நகைக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், எவ்வளவு காலத்திற்கு நான் இங்கு அமர்ந்திருக்க முடியும்? இங்கு அமர்ந்திருப்பதில் எனக்கு சந்தோஷமில்லை. நான் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை, துன்பத்தை அனுபவம் செய்வதும் இல்லை. உங்களை தூய்மையாக்குவதே என்னுடைய கடமையாகும். நீங்கள் அவ்வாறு இருந்தீர்கள், இப்பொழுது இவ்வாறு ஆகிவிட்டீர்கள். அவர்களை போன்று இப்பொழுது நீங்கள் மேன்மையாக வேண்டும். நீங்கள் அவர்களை போன்றவர்கள் ஆகப் போகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவ குலத்தின் அங்கத்தவர்களாக இருந்தீர்கள் என்பதையும், உங்களுக்கான ராஜ்யத்தை கொண்டிருந்தீர்கள் என்பதையும், நீங்கள் ராஜ்யத்தை இழந்ததால் மற்ற ராஜ்யங்கள் உருவாகின என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கல்பம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இச்சக்கரம் 100,000 வருடங்களான விஷயம் அல்ல என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த யுத்தம் விநாசத்திற்கானதாகும். நீங்கள் அங்கு இருக்கும் பொழுது நீங்கள் பெரும் சௌகரியத்தில் மரணிப்பீர்கள். அது எப்படி இருப்பினும் அங்கு சிரமம் இருக்காது. அங்கு வைத்தியசாலைகள் போன்ற எவையும் இருக்காது. யார் அங்கு வேலை செய்து மற்றவர்களுக்கு சேவை செய்வார்கள் அல்லது அழப்போகின்றார்கள்? அங்கு இந்த சம்பிரதாயம் இருப்பதில்லை. அங்கு மரணம் மிகவும் இலகுவாக இடம்பெறும். இங்கு மக்கள் மரணிக்கும் பொழுது அதிகளவு துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை பார்த்துள்ள காரணத்தினால் அதிகளவு துன்பத்தையும் பார்க்க வேண்டும். இங்கேயே இரத்த ஆறுகள் பாயும். இந்த யுத்தம் கட்டுப்படுத்தப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு கட்டுப்படுத்தப்பட முடியாது. வேடனுக்கு கொண்டாட்டமும் இறைக்கு திண்டாட்டமும் என்னும் கூற்று உள்ளது. நீங்கள் தேவர்களாக இருக்கும் பொழுது உங்களால் அழுக்கான கலியுக உலகிற்குள் பிரவேசிக்க முடியாது. கீதை கூறுகிறது, கடவுள் பேசுகின்றார், நீங்கள் விநாசத்தையும் ஸ்தாபனையையும் பார்க்க வேண்டும். உங்களில் சிலர் இதன் ஒரு காட்சியை கொண்டிருந்தீர்கள் இல்லையா? இறுதியில் இன்னின்னார் என்னவாக ஆகுவார்கள் என்னும் காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். பின்னர் அந்த கணத்தில் அவர்கள் அழுது பெருமளவு வருந்தி அதிகளவு தண்டனையை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் தங்கள் பாக்கியத்தை குறித்து அழுவார்கள், வருந்துவார்கள். அந்நேரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும்? இது 21 பிறவிகளுக்கான ஓர் அதிர்ஷ்ட லாபச்சீட்டாகும். இவை அனைத்தையும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? அவர் என்ன செய்தார் என்பதற்கான காட்சிகளை கொடுக்காமல் எவரும் தண்டனையை அனுபவம் செய்ய முடியாது. தீர்ப்பு மன்றம் கூடும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஞான ரத்தினங்களை கிரகித்து ரூப் பசந்தாகுங்கள். உலக ராஜ்யமாகிய அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஞான ரத்தினங்களை பயன்படுத்துங்கள். இரண்டு, இந்த விநாச நேரத்தில் நீங்கள் தந்தைக்கான அன்பை கொண்டிருப்பதுடன் ஒரே ஒருவரை நினைவு செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் பாக்கியத்தை பற்றி நீங்கள் இறுதியில் வருந்தி அழ நேரிடும் வகையில் நீங்கள் செயற்படக்கூடாது. ஆசீர்வாதம். வெற்றியின் உத்தரவாதத்தை கொண்டிருப்பதன் மூலம் சதா அன்பானவர்களாக இருந்து பறக்கின்ற ஸ்திதியின் ஆசீர்வாதத்தை பெற்று கவலையற்றவராக இருப்பீர்களாக. அன்பான குழந்தைகள் பறக்கின்ற ஸ்திதியின் ஆசீர்வாதத்தை பாப்தாதாவிடமிருந்து பெறுகிறார்கள். பறக்கின்ற ஸ்திதியின் மூலமாக ஒரு வினாடியில் பாப்தாதாவிடம் செல்லும் பொழுது மாயை எந்த வடிவத்தில் தோன்றினாலும் அவளால் உங்களை தொடவேனும் முடியாது. கடவுளின் பாதுகாப்பு குடையின் கீழ் மாயையின் நிழலும் கூட வர முடியாது. அன்பு முயற்சியை கழிப்பானதாக ஆக்குகிறது. அன்பு ஒவ்வொரு செயலிலும் வெற்றிக்கான உத்தரவாதத்தின் ஸ்திதிக்கான அனுபவத்தை கொடுக்கிறது. அன்பான குழந்தைகள் ஒவ்வொரு கணத்திலும் கவலையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஸ்லோகம். எதுவும் புதியதல்ல என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் சதா அசைக்க முடியாதவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் சந்தோஷ நடனம் ஆடுவீர்கள். ஓம் சாந்தி.